ஒரு தியாகி மறைந்தால் அவரின் குடும்பத்தை வளர்த்து பாதுகாப்பது அத்தியாகத்தை அடைந்தவர்களது கடமை. ஆனால் ஹஸ்ரத் அலி அவர்களின் அரும் குடும்பத்திற்கு அன்றைய அரபு அரசால் ஆதரவதும் இருக்கவில்லை. அது தம் கடமையை நன்றியை செய்ய மறந்துவிட்டது என்பதை விட மறுத்துவிட்டது என்றாலும் மிகையாகாது என்பதை அறிவு கூர்மையுள்ள யாரும் ஒத்துக்கொள்வார்கள். ஆதரவு தராவிடலும் பரவாயில்லை. பல பொய்க்குற்றச்சாட்டுகளுக்கு அதன் சக்தி முழுவதும் திரட்டி அரும் பெரும் அகலுல் பைத்தன்னும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தையே அன்றைய அரபு அரசு அணுவணுவாய் அழித்து மகிழ்ந்தது. எந்த ஒரு அரசை உருவாக்கி நிர்மாணிக்க ஹஸ்ரத் அலி அவர்கள் தமது குடும்பத்தை தொல்லையிலும் வறுமையிலும் ஆழ்த்திவிட்டு இரவு பகல் வாராது உறக்கம் ஓய்வு இன்றி தம் உயிரையே பணயம் வைத்து பல போர்களை சில வீரர்களை வைத்தே தம் இளமை முதல் முதுமை வரை மார்க்க சட்டங்களிலிருந்து சிறிதளவும் மாறுபடாது பாடுபட்டாரோ அந்த ஹஸ்ரத் அலியின் குடும்பத்தையும் வாரிசுகளையும் வஞ்சம் எடுத்து விட்டது, வாள்கொண்டு அறுத்து விட்டது, வாழ்வையே நாசம் செய்தது அன்றிருந்த அரபு அரியணை. ஆனால் தியாக உணர்வும் பெருநோக்கும் கொண்ட பெருமானாரின் குடும்பம் இது குறித்து சிறிதும் முகம் சுழிக்காது இன்முகத்துடனும் இறை அச்சத்துடனும் இஸ்லாமிய கோட்பாடுடனும் இருந்து மாண்டனர். ஹஸ்ரத் அலி அவர்களை நினைத்தால் அகமும் ஆன்மாவும் உள்ள எவனாலும் அழாதிருக்க முடியாது. காரணம், அவர்கள் வாழ்வெல்லாம் விதைத்தது அகமும் ஆன்மாவுமே. காஃபியர்கள் கேட்டாலும் கண்ணீர் விடுவர் அக்கரும வீரரின் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளையும் அவரின் குடும்பத்தார் அடைந்த தொல்லைகளையும். அறிவுள்ளவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். அகிலமே, அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இஸ்லாத்தின் அடிக்கல் நடும்போது கோபம் கொண்டு கொதித்தது, கொலைவெறி கொண்டு துடித்தது. அப்போது ஹஸ்ரத் அலி அவர்களின் இளம் துணை தவிர இளமையும் வீரமும் கொண்ட ஆண்மகனின் துணை யாதொன்றும் இல்லை. அந்நிலையில் அரபு நாடோ அரக்கர்களின் அறிவற்ற ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியின் வீர கேடயத்தை உலக துணையாக்கி கொண்டு எதிர்ப்புகளை எதிர்நோக்கி வளர்ந்தார்கள் என்றால் நாம் யாருக்கு கடன்பட்டுள்ளோம்? இஸ்லாம் விதையாகி முளைவிட்டு இலைவிட்டு கிளைவிட்டு மரமாகி மொட்டிட்டு பூவிட்டு காயாகி கனியாகி பல நிழல் தரும் விதைகளை உருவாக்கி இன்று உலகின் பல கோடி முஸ்லிம்களும் அதன் நிழலில் கனியுண்டு கண்ணியமடைந்து களிப்புடன் வாழ்கின்றோமே, அந்த இஸ்லாம் முளைவிட்டது முதன் முதலில் ஹஸ்ரத் அலி அவர்களின் இளம் நெஞ்சில். அன்று அதற்கு வேலியும் அதற்கு நீரூற்றி அதன் செழுமையும் பசுமையும் குறையாது வளர ஓடோடி இரவு பகல் பாராது உழைத்த ஹஸ்ரத் அலி அவர்களுக்கு இன்றும் இனி மேலுமுள்ள இஸ்லாமியர் ஒவ்வொருவரும் கடன்பட்டுள்ளார்கள் என்று சிந்திக்க தெரிந்த யாரும் மறுக்க மாட்டார்கள். மனித தன்மையின் மகத்துவமே மனிதனின் திறனை மதிப்பதிலும் உணர்வதிலும் தான் உள்ளது. ஆமாம், சிந்தியுங்கள் இஸ்லாமிய செம்மல்களே. ஹஸ்ரத் அலி அவர்கள் 11 வயது பாலகன் தீன் என்னும் குழந்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெஞ்சில் உருவாகும் போது மருத்துவச்சி போல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் ஹதீஜா நாச்சியாரும் மாற்றான் தீங்கு வராத வண்ணம் ஹஸ்ரத் அலியும் தவிர நாமெல்லாம் அன்று அருமை அரபில் அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இல்லை. அரபு நாட்டு அரியணையை அண்ணல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய பின் ஆயிரம் ஆயிரம் அரசர்கள் அலங்கரிக்கலாம், அனுபவிக்கலாம், ஆணையிடலாம், அகமகிழலாம். ஆனால் இஸ்லாம் சிறு தளிராய் தள்ளாடி வேலியின்றி முட்களுக்கு மத்தியில் ஊர்ந்து வளர முற்படும் போது அதன் கூடவே முட்களின் மேலும் முரடுகளின் மேலும் தனது பிஞ்சு உடலை போர்வையாக்கி தொடர்ந்து அரியணை வரை வந்த ஹஸ்ரத் அலி அவர்களை சரித்திரங்கள் மறைக்கலாம். ஆனால் அறிஞர்கள் மனதில் ஊறும் ஞான ஒளி அதை மறைக்காது மறுக்காது மாற்றாது உணர்ந்து நம் மனக்கண் முன் வைப்பதை மென்மையானதும் உண்மையானதுமான என் உள்ளத்தால் அதை ஏற்றுக்கொள்ளாதிருக்க முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி என்னும் இறை தூது வந்து போனதும் அவர்கள் உடல் வலியால் வேதனைகள் படுவாராம். அப்போது ஹதீஜா நாச்சியார் கண்ணீர் விட்டு அழுதபடியே ஹஸ்ரத் அலியிடம் மருந்தோன்று இளையினை எடுத்து வரச் சொல்வாராம். உடனே சிறுவனாய் இருந்த அலியவர்கள் ஓடோடி காடு மேடுகளை கடும் வெயிலில் திரிந்து மருந்தோன்று இளையினை பறித்து வருவாராம். அதை ஹதீஜா நாயகியும் வாங்கி அரைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெற்றியில் பத்திட்டு வழி நீக்குவார்களாம். அப்போது ஹஸ்ரத் அலியும் உடனிருந்து தலை கைகால்கள் அழுத்திவிட்டு உதவிகள் புரிவாராம். அன்று அவரின் உடல் வலியின் போது இன்றுள்ள உலமாக்களோ சூஃபிகளோ கலீபாக்களோ கவர்னர்களோ இஸ்லாமை உண்டு மகிழ்ந்த இமாம்களோ முஸ்லிம்களோ அருகில் இல்லை. நம்முடைய தேவைகளுக்காக நாம் தீன் வழியே எத்தனை முறை பிரார்த்தித்திருப்போம், ஆனால் ஒரு முறையாவது தீனை தந்த ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்த ஹஸ்ரத் அலி அவர்களுக்காக பிரார்த்தித்திருப்போமா? குறைந்தபட்சம் அவர்களை நினைத்தாவது இருப்போமா? அவர்களின் ஆன்ம சாந்திக்காக ஆண்டவனிடம் எப்போதாவது வேண்டியிருப்போமா? சே, மாணவியின் மறைகாக்க நெறிதவள மரணத்தையே தழுவிய மஹமுது நபி அவர்களின் மருமகனை மனதளவிலாவது நினைக்காத மானம் கட்ட வாழ்வு வாழ்ந்து விட்டோமே. என்னன்றி ஒன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி ஒன்ற மகற்கு. என் நெஞ்சம் ஏன் பிறந்தோம் இந்த நன்றி கட்ட உள்ளத்தோடு என்று வருந்துகிறது. என் மனதிலே ஒரு குறுமுள் நெருடுகின்றது, அதன் பலன் இக்கண்ணீரில் கர்பலா ஓடுகின்றது. கண்ணீரை சிந்துவதால் மட்டும் என் கடமை முடிந்து கூடாது. அது இஸ்லாமியரின் விளைநிலங்களுக்கு பயன்பட்டு தீன் என்னும் பயிரை அறுவடை செய்து வருங்கால மக்களின் வயிறுகளை வளர்க்கும் தானியமாக உருவாக வேண்டும் என்பதால் என் கல்பு சிந்திய கண்ணீருக்கு எழுத்துருவம் அமைத்து என்றும் நிலை வரும்படி உங்கள் கரங்களிலே புரள விட்டுள்ளேன். நான் உணர்ச்சியால் உதறிய சில சொற்களை வைத்து ஏதோ இறைவனை மறந்து ஹஸ்ரத் அலியின்பால் ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக கூறுவதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். நம்முடைய வாலிப வயோதிக நிலையில் நாம் பல மனிதர்களை காக்கும் காப்பாளனாக இருக்கலாம், தரணியையே ஆளும் தாராளனாக கூட இருக்கலாம். ஆனால் தன்னை ஈன்ற தாய், தான் தவழ்ந்து வளர்ந்த தாய்மடியை மறக்க கூடாது. நாம் முளைவிட்டது யார் மடியில் என உணர்ந்து நாம் மரமாக வளர்ந்ததும் அவர்களுக்கு பலன் தர வேண்டியதுதான் முறை. இதை பரந்த மனதுள்ளவர்கள் ஏற்று நடப்பார்களை தவிர புறக்கணிப்பது புல்லர்கள் செயல். ஏகலோகத்தையும் எழுச்சியூட்டும் எழுத்தாளனாக நாம் வளர்ந்தாலும் நமக்கு அகரத்தை ஆரம்பித்து வைத்தவனை மறப்பது மனிதாபிமானமான செயல் அல்ல என்பதற்காக எழுதுகிறேன். ஆயிரம் அவுளியாக்களும் சுகதாக்களும் முர்ஷதுகளும் பீர்முரீதுகளும் துன்யாவில் வரலாம், ஆனால் அத்துணை பேரும் ஹஸ்ரத் அலிக்கு ஈடாக முடியாது. காரணம், ஞான பாதையின் மூலக்கருவே ஹஸ்ரத் அலி அவர்கள்தான். இன்று நாமெல்லாம் ஏக தேவ வணக்க வழியான இஸ்லாத்தின் நிழலில் இழைப்பாருகின்றோமே, இன்புற்று கழிப்புறுகின்றோமே, இறைவனுக்கு ஏற்றவர்களாக இம்மை மறுமை பயிர்களுக்கு களஞ்சியங்களிட்டு கழிக்கின்றோமே. இந்த இஸ்லாம் முதன் முதலில் முளைவிட்டு பல அரபு மிருகங்களிடமிருந்து பயிராகி உருவாகி நம்மிடம் வந்துள்ளதே, இதனை நமக்காக பாதுகாத்த அந்த அலிபாதுஷாவை மறப்பது பாவம் என்று நான் கூறவில்லை, மனிதாபிமானம் மடிந்துவிடக்கூடாது என்பதற்காக கூறுகிறேன். ஹஸ்ரத் அலியை போல் நீங்கள் ஒவ்வொருவரும் தியாகமே உருவாய் தீனே கருவாய் கொண்டு வாழ இக்கண்ணீர் உபயோகப்படும் என கருதி உங்கள் கரங்களிலே தவள விட்டுள்ளேன். அதை தவற விட்டு விடாதீர்கள், தடம் புரண்டு விடாதீர்கள், தாராள அல்லாவின் முன் ஒரு நாள் தலைகுனிந்து நின்று விடாதீர்கள். அறக்க பசி கொண்ட அரபு மிருகங்களுக்கு பலியாகாது தமது அரிய வாளால் ஹஸ்ரத் அலி அவர்கள் அன்னல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அளப்பரிய அமிர்தமான அருமை தீனை அகழ்ந்து அகழ்ந்து பயிரிட்டார், பாதுகாத்து கணிதரும் மரமாக்கினார். ஹஸ்ரத் அலியும் அவரது அகலுல் பைத்தும் அதன் பலன் ஆசியா கண்டத்திலுள்ள இந்திய துணை கண்டத்தின் இறுதி முனையில் என் எழுதுகோல் இஸ்லாம் பற்றி எழுதுகிறது என்று எண்ணும்போது என் தலை அதன் ஆரம்ப அகரத்தை அகிலத்துக்கு அளிக்க ஆவி துறந்த அகலுல் பைத்தென்னும் அண்ணல் நபியின் அன்பு கவர்ந்த குடும்பத்தாருக்கு என் இரு கரங்களும் உயர கண்களில் நன்றி பெருக்கோடு கண்ணிய மிகுந்த இறைவனிடம் அத்தியாக ஜீவன்களுக்கு மறு உலகம் முழுவதையுமே தந்தருளுமாறு கெஞ்சி கதறிக்கொண்டே இருக்கின்றது. எனக்கு வானுலக வழி அறிந்திருந்தால் வாய்வு வேகத்தில் சென்று அவர்கள் வாழையடி வாழையாக தியாக வாழும் வாழ்வு வாழும் வழியறிந்து வந்திருப்பேன், உங்களுக்கும் தந்திருப்பேன். ஆனால் இறை பயத்தால் என்னை மாய்த்து கொள்ள விரும்பவில்லை. பொறுமையின் சிகரங்களான அலியார் ஹசனார் உசைனார் போல் தியாகங்கள் செய்யும் பொன்னான வாய்ப்பு கிட்டவில்லை. காரணம், மானிடர் செய்ய வேண்டிய தியாகம் முழுவதையும் மஹமுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தாரே செய்துவிட்டு இஸ்லாம் என்னும் கணிதரும் மரமாக்கிவிட்டு நம்மையெல்லாம் அந்த நிழலில் கனியுண்டு மகிழ வைத்துவிட்டு தூய நெறியில் வாழ்கின்றோம் என்று மார்தட்டவிட்டு மாண்டுவிட்டனர். அதனால் அவர்கள் போதித்து வந்ததும் வாழ்ந்து மடிந்ததும் பொறுமை என்னும் களமே. அதை தீனுக்கு உபயோகித்தனர், அகலுள் வைத்தினர். நானோ வாழ்வுக்கு பயன்படுத்தி பொறுமையாய் என் வாழ்நாளை கடத்தி என் நெஞ்சில் ஊறிய நன்றியினை பொறுமையாய் பாதுகாத்து நாளைய மறு உலகில் மறக்காது மாவீரர் அலியாரின் காலடியில் சமர்ப்பிக்க எல்லாம் வல்ல இறைவனிடம் பாதுகாவல் தேடி என் நாட்களை எண்ணிக்கொண்டுள்ளேன். உண்மை உருக்குலந்ததை உணரும் உலக மக்களாகிய நாம் உணர்ச்சியால் உந்தப்படுவது இயற்கை. அதனால் உங்களையும் உணர்ச்சியால் உந்தி போக்கில் சிறு தடை ஏற்படுத்தியதற்கு மன்னிக்கும்படி கேட்டு மீண்டும் தொடர்கின்றேன். ஏத்தன்ஸ் நாட்டு மக்களை ஏகதேவ வணக்கத்திற்கு ஏவிய சாக்ரட்டிஸ் கேவலம் விஷத்துக்கு பலியானான். ஆனால் விலாயத்தின் விளைநிலமாம் ஹஸ்ரத் அலி அவர்களை விஷம் கூட ஒன்றும் செய்யவில்லை. விஷம் தீண்டாத அலி அவர்களை விஷமத்துக்கு தன்னைத்தானே பலியாக்கி கொண்டார். அதனால் அவர் மறைந்தாலும் தீனும் அவரின் தியாகமும் மறையவில்லை. உலகெங்கும் தீன் தாகம் அடைய ஓடும் நதியின் ஊற்று நஜப் என்னும் நகரிலே ஈராக்கு கருகில் உறுதியுடன் உறங்கினாலும் உறுதியுடன் இருப்பவருக்கு உணர்வும் உலக அமைதியும் உள தூய்மையும் உள்ளொளியும் வழங்கிக் கொண்டே இருக்கின்றதை உத்தம உலமாக்கள் அறிவர். ரமலான் மாதம் 21 ஹிஜ்ரி 40 ஆண்டு கிறிஸ்து பிறந்து 661 ஆண்டுகள் கழித்து ரமலான் மாதம் 20 இரவு ஹஸ்ரத் அலி அவர்கள் தங்களது மரணப்படுக்கையில் தங்கள் மகன்களான இமாம் ஹசன், இமாம் ஹுசைன், இமாம் அப்பாஸ் இம்மூவரை மட்டும் தனியாக அழைத்தார். தமது மூத்த மகனார் இமாம் ஹசனின் கையை பிடித்தபடியே, ஓ ஹசன், ஆண்டவனிட்ட அனைத்து கடமைகளையும் இனிதே நிறைவேற்றியாகிவிட்டது. இறுதி நபியாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது இறைபணியை முடித்தார்கள். இறுதி கலீஃபாவாக நானும் என் கடனை இன்றுடன் முடிக்கின்றேன். நுபுவத் என்னும் மறைவழிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தார்கள். கிலாஃபத் என்னும் அரசியல் துறைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். இவை இரண்டுக்கும் மத்தியில் விலாயத் என்னும் மறை நுணுக்கங்கள், ஞானவழி போதனை என்னும் இறை ரகசியங்களை, மறை நுணுக்கங்களை நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் பெற்றேன். அவைகளை நாம் பராம்பரை வாரியாக காக்க வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து இன்றோடு 29.5 ஆண்டுகள் முடிகின்றன. ஹிஜ்ரத் ஆரம்பித்து 10 ஆண்டுகளுக்கு பின் எனக்கு கொடுக்கப்பட்ட விலாயத் என்னும் ஞான மார்க்க ரகசியங்களை நான் கடந்த 26 ஆண்டுகளாக ஆராய்ந்து அதன்படி நடந்து நல்ல பக்குவங்களை அடைந்த பின்தான் கிலாஃபத் என்னும் அரசாட்சியில் அமர்ந்து 4 ஆண்டுகள் ஆண்டு இன்றோடு முடிக்கின்றேன். விலாயத் என்னும் இறை ரகசியங்களை உங்களுக்கு மட்டும் கூறுகின்றேன். இதை நாம் பராம்பரை வாரியாக காக்க வேண்டும் என்று கூறி அதன் ரகசியங்களை தமது மகன் ஹசனாருக்கு மட்டும் கூறுகின்றார். சில நான் ஞான ரகசியங்கள், மஹரிபத் என்னும் ஞான வழி கூற்றுக்கள் அடங்கிய ரகசியங்களின் 8 பிரதிகளையும் தருகின்றார். இவைகளை ஹசனார் தமது மரணத் தருவாயில் தமது தனையன் இமாம் ஹுசைனிடம் தந்தார். அது வழி வழியாக ரகசியமாகி 12 இமாம்கள் கைக்கும் மாறியது. அவைகள் இமாம்களது காலம் முடிந்ததும் படிப்படியாக கைமாறி முடிவில் நமது பீரான பீர் குத்பே ரப்பானி, கௌசே சந்தானி, ஹபீபே ரஹமானி, ஹசரத் மொஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களிடம் வந்து அதன் பின் தீன் ராஸ்தா என்னும் வழி உண்டாகி அதன் பல தீர்க்கத தரீக்காக்கள் ஏற்பட்டு பல சூஃபிகள் கற்று ஒழுகி ஒளிமார்கள் ஆகி வருகிறார்கள். மீண்டும் ஹசரத் அலி அவர்கள் தம் மகனாரோடு உறவாடுகின்றார். இதை நான் உன்னிடம் விட்டு வைக்கின்றேன், அதன்படி செய்து வரவும். இனி உலக விவகாரத்திற்கு வருவோம் மகனே. அதன்படி சில முக்கியமான விஷயங்கள் கூறுகிறேன். அதை நீ எக்காரணம் கொண்டும் செய்யாமல் இருக்காதே மகனே. கிலாஃபத் என்னோடு முடிந்துவிடும். இனி அகலுல் பைத்துக்கு அந்நிலை கிடையாது. நிலையற்ற இந்த அரசாங்க வேலைகளில், ஆடாரம்பரங்களில் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாரிசுகள் ஈடுபடாது. ஆன்மீக பணியே பிரதானமாக கொண்டு ஆண்டவன் மார்க்கத்தை காத்தருள வேண்டும். இதுதான் அல்லாவின் விருப்பமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருப்பமும் என் விருப்பமும். எனவே இனி கிலாஃபத் என்பது நமது குடும்பத்தில் யாருக்குமே தேவைப்படாது. உனக்கு மட்டும் கிடைக்கும், ஆனால் நிலைக்காது. இனிமேல் இவ்வுலக ஆசைகளை பற்றியோ அதை அடைவதற்குரிய வழிகளை பற்றியோ நம்மில் யாரும் முயற்சிகள் செய்ய வேண்டாம். உங்கள் உயிர், உடல், உலக வாழ்வு, உற்றத்தார், உறவினர், உடன்பிறப்பு, உள்நோக்கு, உலக போக்கு அனைத்துமே மறு உலக தொடர்புள்ள பாதைகளாகவே இருக்கட்டும். மேலும் நாம் சில இறை ரகசியங்களை இறை அடியார்களுக்காகிய சூஃபிகளுக்கும் வலிமார்களுக்கும் சுகதாக்களுக்கும் முர்ஷதுகளுக்கும் இறை ரகசியமாக அதை போதித்துவிட்டு மறையவே படைத்துள்ளோமே தவிர இவ்வுலக இச்சைகளை தேடி இறை அன்பை இழப்பதற்காக அல்ல. எனவே எல்லாம் வல்ல அல்லாவின் பாதையில் என்ன துன்பம் நேர்ந்தாலும் துவண்டு விடாதீர்கள், துன்பமடையாதீர்கள், தூக்கி எறியாதீர்கள், தூரமும் போய்விடாதீர்கள், துடிப்பு குறையாதீர்கள். மிகவும் சகிப்புடனும் சாமர்த்தியத்துடனும் சாந்தத்துடனும் சாதித்துவிட்டு மறு உலகு வாருங்கள். நாங்களும் உங்கள் வரவை எதிர்பார்த்து வெகு ஆவலோடு காத்திருப்போம். அன்பு மகனே, என் உடலிலிருந்து ஆவி விரியும் நேரம் நெருங்கிவிட்டது. என் மீது அன்பு கொண்ட மக்கள் கூட்டம் அலையலையாய் வரும் நேரம் நெருங்கிவிட்டது. வானவர்கள் வானுலக கதவு திறந்து நான் வரும் வழி மீது விழி வைத்து காத்துள்ளனர். எனவே நான் உன்னிடம் கடைசியாய் கூறப்போகும் ஒரு வேண்டுகோளை நீ கண்டிப்பாய் நிறைவேற்றியே ஆக வேண்டும். என் ஆவி பிரிந்ததும் என் உடலை பொதுமக்கள் பார்வைக்கு இன்று இரவு வரை வைக்கவும். அதன் பின் நடு இரவில் நீயும் உசைனுமாக எனது உடலை சுமந்து கொண்டு நேராக கூஃபா நகர எல்லையை தாண்டி நிற்கவும். உங்களுடன் இரண்டு அல்லது மூன்று பேரை தவிர வேறு யாருமே வராதபடி பார்த்துக்கொள். நேரே ஊர் எல்லையின் என் உடலுடன் நிற்கவும். அங்கே குதிரை மீது ஒருவர் இதே போல ஒரு மோதிரம் அணிந்து முகமூடியும் அணிந்து வருவார். அந்த முகமூடி மனிதரிடம் என் உடலை தந்துவிடவும். மற்றவை குறித்து எதுவுமே கேட்க வேண்டாம். எல்லாம் ஜன்னத்தென்னும் மறுவுலகில் உங்களுக்கு தெளிவாய் தெரியும். இனி அடுத்தது, இதோ இந்த பேழையில் ஒரு துணி பொட்டலம் இருக்கிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தது. இதில் மண் கட்டி ஒன்று உண்டு. இந்த மண்ணில் தான் நமது இமாம் ஹுசைனும் அப்பாஸும் அவரின் வாரிசுகளும் தீன் வழியில் தலை கொடுத்து ஷஹாதத் என்னும் வீர மரணம் அடைந்து விண்ணுலகின் வீர இளவர்களாக விளங்கியபடியே வருவர். இதை உன் இறுதி மூச்சு வரை காத்து உன் தம்பி ஹுசைனிடம் தந்து விளக்கவும். இது உன் கடமை. இதை மிக பக்குவமாக சொல்லி கொடு. பத்திரமாக வைத்து காப்பாற்று. இது குறித்து கவலைப்படாதே. இம்மண்ணில் தான் உன் மகன் காசிமும் வீர மரணம் அடைவான். தியாகம் தீனின் திகட்டாத தீந்திரவியம் மகனே. இதை பொறுத்து சபர் செய்வதில்தான் நாம் அன்பின் ஆழத்தை அல்லாவிடம் காட்டி அன்னல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாரிசுகள் என்பதை நிரூபிக்க முடியும் மகனே. சகிப்பது சபர் செய்வது என்பது ஏற்றுக்கொள்வது சலனமுள்ளவர்களால் சாதிக்க முடியாது. சாதாரண ஆட்களுக்கு சந்திக்க முடியாது. அவர்களுக்கு கிட்டவும் கிட்டாது. எனவே உன் மனதை திடமாக்கி உன் வழியை உறுதியாக்கி உன் உள்ள பக்குவத்தை கனிவாக்கி ஏற்று நடந்து ஏக தேவனை அடைவாய். இறைவன் அருளால் உனக்கு என்றும் அவன் அருள் உண்டு. இது நம் மொத்த குடும்பத்தை பொறுத்த விஷயம். இனி அடுத்தது, உன்னை பொறுத்த மட்டில் நீ எனக்கு பின் கலீஃபாவாக பதவியில் நியமிக்கப்படுவாய். அப்படி நீ கலீஃபாவானால் சிரியாவின் கவர்னர் மோவியா உன்னை எதிர்த்து போர் தொடுப்பான். அவனை எதிர்த்து போரிடாதே. காரணம், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் அவனும், ஆட்சியை தரக்கூடாது என்கின்ற ஆசையில் நீயும் அவனோடு போரிட்டால் உங்கள் இருபடியின் ஆசைகளினால் பல மூமியின் முஸ்லீம் படைகள் இறந்துவிடும் மகனே. ஒரு முஸ்லீமை ஏற்படுத்த அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் என்ன பாடுகள் பட்டோம் என்று எனக்குத்தான் தெரியும் மகனே. எங்கள் உடலை வருத்தி, உள்ளத்தை வருத்தி, உயிரை வருத்தி, உடன் இருந்தோரையும் வருத்தி, உதவிக்கு வந்தோரையும் வருத்தி, உயிர்கள் பல இழந்து, உடல்களில் ஊனங்கள் பல உற்று, ஊரு விட்டு ஊறு வந்து, உணவு உறக்கம், உடை உடன்பரப்பு, உலக வாழ்வு, உற்றத்தார் உறவினர்கள் அனைவரையும் உயிர் பலியிட்டு உதிரம் கொட்டவிட்டு இதை உலகில் உருவாக்கினோம் மகனே. மந்திரத்தாலோ மாயத்தாலோ உருவான கோட்டையல்ல மகமதியர்கள் கோட்டை. மாணவியின் மாபெரும் மாண்பால், கடும் உழைப்பால், அரும் உயிர் இழப்பால், உடல் சலிப்பால், உலக வாழ்வு துறப்பால், உறுதியுடனும் உண்மையுடனும் உண்டாக்கப்பட்ட உயர்வான கோட்டை மகனே. நீ பொறுப்பேற்க போகும் அரசாங்கம் இஸ்லாமிய பேரரசு நமக்கு பல பல தலைமுறை தலைமுறையாக வந்த பாட்டன் வீட்டு பரம்பரை சொத்து அல்ல மகனே. பலர் சேர்ந்து பாடுபட்ட சொத்து அந்த சிம்மாசனம். அதை உருவாக்க நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பாடுகள் பட்டார்கள்? வள்ளல் நபிகளின் வாழ்வு சரித்திரத்தை வாழ்கொண்டு பகிர்ந்து பார்த்தாலும் அவர் வாழாவிருந்த நாட்களை காணவே முடியாது மகனே. அப்பப்பா, என்னென்ன ஏளனங்கள், ஏச்சு பேச்சுக்கள், ஏறிய தடங்கள், கூறிய வாட்கள், ஆற்றிய பணிகள், மாற்றிய பாதைகள், வாட்டிய தொல்லைகள், சீண்டிய துயர்கள், சிந்திய கண்ணீர் துளிகள், சீரிய குருதி ஆறுகள், நோண்டிய புதைகுழிகள், தாண்டிய சோதனைகள், அறுபட்ட தாளிகள், ஆண்டவனிட்ட கட்டளைகள், ஆறுதல்கள் பெற்ற வியர்வை துளிகள், அளப்பரிய சாதனைகள், ஆண்டவனுக்கே ஆற்றிய கடமைகள் மகனே. கண்ணிமைத்ததே போலிருக்கிறது மகனே. காலங்கள் தான் கடும் புயலில் காற்றும் வேகத்தில் கடந்து விட்டனவே. ஆனால் வடுக்கள் மட்டும் வழிமாறாது மறையாது நின்று விட்டனவே. அது நினைவில் வந்து போகின்றனவை. போகட்டும், நினைவில் வை மகனே. நீ அமரப்போகும் அரியணை அரும்பாடுகள் பட்டு அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடன் ஆயிரம் ஆயிரம் அன்புள்ளங்களும் அருட்சுடர்களும் ஆக்கி வைத்த அரும் சொத்து மகனே. அதன் அடியில் ஆயிரம் ஆயிரம் அருட்செல்வர்களின் ஆவிகள் கிடக்கின்றன மகனே. அரபு மங்கையரின் அறுபட்ட தாளிகள் ஆயிரக்கணக்கில் அடித்தளங்கள் ஆக்கி ஆழ்ந்து கிடக்கின்றன மகனே. ஆசைகளால் அதை அழித்து விட வேண்டாம் மகனே. அவமதித்து மிதித்து விட வேண்டாம் மகனே. அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஆசையோடு ஆவி துறந்த அளப்பரிய மகன்களை பெற்று தந்த தந்தைகளும் மனமும் வந்து தந்த மங்கைகளின் மாங்கல்யமும் தான் நமது மார்க்கத்தின் மாண்புகள், மாண்புகளை மெருகூட்டி தாங்கி நிற்கும் தூண்கள். இதுவரை நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உற்ற உறவினர்களின் உயிர் தோழர்களின் உத்தம உம்மத்துக்களின் உயிரிழப்பால், உதர கசிவால், உப்பு நீரால் உரம் ஏற்றப்பட்டதுதான் இஸ்லாம். எங்கள் உயிர் தியாகத்தால் அதன் அடித்தளம் உறுதி செய்யப்பட்டது. எங்கள் உடல் சிந்திய உப்பு நீராலும் உடன் பிறப்புகளின் உதரத்தாலும் அது வர்ணமடிக்கப்பட்டது. வார்த்தை எடுக்கப்பட்டது. இனி இஸ்லாத்துக்கு என உயிரை விட உலக மக்கள் வேண்டாம் மகனே. இதுவரை செய்தவர்கள் போதும். இனி மேலாவது உத்தம நபியின் வாரிசுகள் உம்மத்துக்கள் உளமகிழ்வோடு வாழட்டும், உலகம் உள்ளவரை ஆளட்டும். இனிமேல் இஸ்லாத்துக்கு ஆபத்து வந்தால் உயிர் தியாகம் செய்யும் உன்னத பொறுப்பும் உதரம் சிந்த வேண்டிய உயர்ந்த பிறப்பும் உலக தூதரின் உம்மத்துக்களுக்கு வேண்டாம். அவரின் உதரத்தில் உதித்த அகலுல் பைத் என்னும் உரிமை வாரிசுகளாகிய நாம் ஏற்றுக்கொள்வோம். அதனால்தான் நமது ஹுசைனும் அவரின் குடும்பமும் நீயும் உனது குடும்பமும் உயிர் தியாகம் அடையும் உயரிய பணிக்கு உலகாலும் இறைவன் உறுதி செய்து விட்டான், உயிர் எழுதி வைத்து விட்டான். அதை உவகையுடன் ஏற்று உங்கள் கடந்தீருங்கள். எங்களின் வாள்களில் வலிந்த குருதியும் உடல்களில் கசிந்த வியர்வையும் குழைத்து குழைத்து உருவாக்கிய கோட்டைதான் இஸ்லாமிய கோட்டை. அதை ஆசைகளால் பலம் பார்த்து அடித்துவிட வேண்டாம். எனவே உன்னிடம் முஆவியா போராடாது இருக்க மாட்டான். அப்படி அவன் போராடினால் ஜெயிப்பது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் சாவது நிச்சயம் இரு பக்கமும் முஸ்லீம் மூமின்கள் தான் மகனே. ஒரு காலத்தில் யாராவது முஸ்லீம் ஆக மாட்டார்களா என நானும் நாயகமும் ஏங்கி தவித்த நாட்கள் உண்டு மகனே. ஒரே ஒரு ஆள் முஸ்லீம் ஆனாலும் அது குறித்து ஆராவரித்த நாட்களும் உண்டு மகனே. எனவே ஒவ்வொரு முஸ்லீமின் வருகையையும் வரவையும் கோடி கோடியாக மதித்தோம், உணர்ந்தோம், வாழ்ந்தோம். இப்படி பாதுகாக்கப்பட்ட இஸ்லாமிய சமுதாய வீரர்கள் உன்னிடமும் உண்டு, மாவியாவிடமும் உண்டு. உங்கள் இருவருக்கும் நடக்கும் பல பரீட்சையில் அவர்களின் அரும் உயிர் போய் இஸ்லாத்திற்கு நஷ்டம் விளைவிக்க நான் விரும்பவில்லை. இவையெல்லாம் உனக்கு தெரிந்த உண்மைதான். ஆனால் தெளிவுபட தெரிந்து கொண்டு இஸ்லாமிய உயிர்களுக்கு உன் உள்ளத்தில் உயர்ந்ததொரு இடம் இருக்கட்டும் என்பதற்காக மீண்டும் பழைய கதையை தோண்டி துருவி உன்னிடம் படரவிட்டு பசுமை ஊட்டுகின்றேன். இந்த அரும் உயிர்கள் பலியாகாதிருக்க நாம் எதையும் தியாகம் செய்ய தயாராகிவிட வேண்டும். அதனால் மோவியாவோடு போரிட வேண்டாம். போராடி அவன் பெற முயல்வதை தடுக்க நீயே அரசாங்கத்தை அவனுக்கு கொடுத்து விடு மகனே. அதுதான் விவேகமான மூமீன்கள் செய்யும் செயல். மேலும் அரசாங்கத்தை வைத்து நமது ஆன்மீக பணியாற்றிய அருமையான நாட்கள் போதும். இனி அந்த ஆத்மாவை வைத்து ஆண்டவனிட்ட கட்டளையினை ஆற்றி வாருங்கள். என் பேச்சை தட்டாது செய்துவிட்டு நீ இஸ்லாமிய அறிவு வளர்ச்சியை மக்களுக்கு ஊட்டி வருவதில் உன் உன்னத கடமையை ஆற்றி உன் காலத்தை வீணாக்காது கடத்திவிட்டு வா மகனே. உன்னையே நீ அறியும் மார்க்கம் பற்றி கூறி வைத்துள்ளபடி செய்து வா என்று ஹசரத் அவர்கள் தமது தலைமகனுக்கு தான் தர வேண்டிய தவபோதனைகளை தந்துவிட்டு தனது தவப்புதல்வன் ஹுசைனையும் மற்றவர்களையும் தன் அருகே வருமாறு சைகையால் அழைத்து ஹுசைனின் கைகளை பிடித்தபடியே, அன்பு செல்வமே, ஷரியத்தை சரியாக முடித்துவிட்டு ஷஹாதத்தின் சகாப்தத்துக்கு சக்கரவர்த்தியாக நின்று உன் சன்மார்க்க பணிகளை ஆற்றி வா மகனே. இதோ என்னை தேடி வானவர்கள் வந்து நிற்கின்றனர், வாழ்த்துக்கள் கூறுகிறார்கள். எனவே சீக்கிரம் நான் போகிறேன். இன்னும் ஓரிரு நிமிடம், அதையும் வீணாக்கவில்லை. எனவே என் அன்பு மகன்களே, நான் கருத்தரித்து கண்விழித்த நாள் முதல் கழிப்புடன் கண்ணயர்ந்த காலமே கிடைக்கவில்லை. கர்மமே கண்ணாய் என் கடனாற்றிவிட்டேன் காத்துமுன் நபி அவர்களுடன். இது என் கடைசி கடன், இதுவும் முடிந்தது. இனிமேல்தான் நான் கடலளவு கண்ணயர, கடமைகளே இன்றி கண்ணயர, போதிய மட்டும் கண்ணயர, கண்ணிய மிகுந்த இறைவன் காலம் தந்துள்ளான், எனவே கண்ணயரும் நேரம் வந்துவிட்டது என்ற களிப்புடன் பிரிகிறேன். பேராளன் அல்லாவின் ஆணைப்படியே அனைத்தும் நடைபெறுவதால் எல்லாம் நல்லபடியே நடக்கும் என்ற நல் உணர்வில் உலகமே நேர்வழியில் செல்ல உளமாற இறைவனிடம் வேண்டுகிறேன். ஆமீன் ஆமீன் யாரபில் ஆலமீன் என்று கூறியபடியே அவர் ஆவி பிரிந்தது. இன்னால் இல்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். தந்தையின் இறுதி நேரத்தில் வெளியான உத்தரவுப்படி தமது கடமைகளை செய்து முடித்துவிட்டு நடு இரவு வரை காத்திருந்தனர். இருந்தும் ஜனத்திரள் குறையவே இல்லை. ஆனால் இமாம் ஹசனாரும் இமாம் ஹுசைனாரும் இமாம் அப்பாஸ் இப்னே அலி அவர்களும் முஸ்லிம் பின் அவுசஜா என்னும் முதிர்ந்த பெரியவரும், இந்த பெரியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிர் நண்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவுக்கு பின் ஹசரத் அலியுடன் இருந்தார். அதன் பின் ஹசரத் ஹசனாருடன் இருந்தார். ஹசரத் ஹசனாருக்கு பின் இமாம் ஹுசைனாருடன் கர்பலா போர்க்களம் வரை வந்து தமது அன்பை தூவிய அறிவு களஞ்சியமாக வருகின்றார். 90 அரபு கோடைகளை கண்டவர் அவர். அதன் பின் கர்பலாவில் இமாம் ஹுசைனுக்காக போராடி உயிர் நீத்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நண்பர்களிலேயே இவர் ஒருவர்தான். கடைசி வரை, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் நடந்த போர்களிலும், அதன் பின் அலி அவர்கள் காலத்தில் நடந்த போர்களிலும், அதன் பின் இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரனார் இமாம் ஹுசைன் நடத்திய போர் வரை நபிகளாரின் குடும்பத்துக்கு ஆதரவாகவே தமது ஆயுள் முழுவதும் போராடிய கர்பலாவில் உயிர் நீத்த பெருமைக்குரியவர். ஆக இந்த நால்வரும் ஊர் மக்களை விளக்கியபடியே குதிரையில் ஹஜ்ரத் அலி அவர்களின் உடலை தாங்கிய வண்ணம் வேகமாக பறந்தனர். அவர்கள் பின்னாலேயே ஹஜ்ரத் அலி அவர்களால் ஆதரிக்கப்பட்டு வந்தவர்களும் உதவிகள் பெற்று வந்த விதவைகளும் உபதேசங்கள் பெற்ற இளைஞர்களும் அனாதைகளும் உலமாக்களும் ஊர் மக்களுமாக ஒரே கூட்டமாக தொடர்ந்து ஓடினார்கள். அவர்களில் சிலர் தங்கள் தலைகளை தாங்களே அடித்துக் கொண்டும் சட்டைகளை கிழித்துக் கொண்டும் உடம்பை கத்தியால் கீறிக்கொண்டும் ஒரே உணர்ச்சியின் துக்கத்தில் சப்தமிட்டபடியே ஓடினார்கள். ஆனால் இமாம் ஹசனும் ஹுசைனாரும் அவர்களுடன் அப்பாஸும் முஸ்லிம் பின் அவுசஜா என்னும் நான்கு பேரும் வெகு வேகமாக தங்களின் குதிரைகளை தட்டிவிட்டனர். அவைகள் காற்று வேகத்தில் பறந்து கூஃபா நகர எல்லைகளை தாண்டி நின்றன. கடுமையான காற்றும் புயலும் காட்டிய வேகம், பரந்த பாலைவன மணலில் எங்கு பார்த்தாலும் ஒரே நிசப்தம். காற்றின் வேகம் எழுப்பிய ஒலியில் இடிபோல் நிசப்தத்தை அடிக்கடி கலைத்த பேரொலி. அவர்கள் நின்றிருந்த இடத்தருகே சிறு குன்று ஒன்று தெரிந்தது. இக்குன்றுகளில் காட்டு விலங்குகளின் நடமாட்டம் இருந்தது. நடு இரவில் நான்கு பேர்கள் நல்லடியார் அலியின் புனித உடலை தாங்கியபடியே மௌனமாய் யார் வரவையோ எதிர்பார்த்து காத்து நின்றனர். நெடுநேரம் கும்மிருட்டில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பார்த்தனர். ஆனால் யாரும் காணவில்லை. மேகமூட்டங்கள் மெதுவாய் விலக ஆரம்பித்த சமயம் கடுமையாய் வீசிய காற்று திடீரென்று குறைய ஆரம்பித்தது. மெதுவாக தென்றல் போல் மனதுக்கு இதமாக வீசியதால் நான்கு பேர்களும் சற்று ஆறுதலுடனும் ஆர்வத்துடனும் அண்ணாந்து பார்த்தனர். அப்போது வெண்ணிலா 22வது ரமலான் மாத தேய்பிறை சூழ்ந்த விகார மேகங்கள் விலகி வெளிச்சத்தை தர ஆரம்பித்தது. அச்சமயம் ஒரே சந்தனமும் அத்தரும் மல்லிகையும் கலந்த ஒரு கலவை மனம் எங்கிருந்தோ பாலைவனம் முழுவதும் பரவி எல்லோரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது. எனவே பரபரப்புடன் எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடியே சுற்றிச் சுழலும் விழிகளுடன் ஒன்றும் புரியாது திகைத்தனர். அப்போது வயது முதிர்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நண்பரான முஸ்லிம் பின் அவுசஜா அவர்கள், குழந்தைகளே, இது அமரர்கள் அடிக்கடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வரும்போது இப்படியே இதே மனம் வீசும். இதை நான் பலமுறை அனுபவித்திருக்கின்றேன். பெரும்பாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி என்னும் இறை தூது வரும் முன் இம்மனம் வரும். இதே மனம் இன்று பல ஆண்டுகளுக்கு பின் நுகர்கின்றேன். ஏதோ ஆண்டவனாடும் நன்மைக்கான நாடகம். எனவே பயப்பட வேண்டாம். எல்லோரும் சூரே ரஹமான் என்னும் சூறாவை மூன்று முறை ஓதி ஊதிக்கொள்ளுங்கள் என்றார். எல்லோரும் மனதுக்குள் அதன்படியே அர் ரஹமான் சூறாவை வேகமாக ஓதிக்கொண்டு நின்றனர். அமீருல் முமினீன் அலி பாதுஷாவின் அரிய உடலை அவர் மகன் ஹசனார் தாங்கி நின்றார். அசைவற்ற உடலை ஆசையுடன் தாங்கிய மகன் அசைவற்று அப்படியே நின்றுவிட்டார். அவர் மனதிலே அந்த நாள் ஞாபகங்கள் அலைமோதி நிலைகுலிய வைத்தன. அன்னை மடியிலே அன்பு குழந்தையாய் அமர்ந்திருந்த அந்த அற்புத நாட்களில் அரும்பை தந்தை தன்னோடு ஆடிய குழந்தை விளையாட்டு, அன்னைக்கு பின் அவரே அன்னையாகி தமது அன்பை பொழிந்த விதம், அழுதபோது வாரி அணைத்து ஆறுதல் தரும் அருமையான அப்பாவாய் இப்படி ஆடாது அசையாது ஆண்டவனை அடைந்து விட்டார். தொட்டிலே தூங்கினாலும் தன்னை தொட்டு பார்த்து இன்பமுறும் அன்பு தந்தையா இப்படி தொட்டாலும் துவளாத மரக்கட்டை போல் ஆகிவிட்டார். வீட்டு வேலை முதல் வீர விளையாட்டு வரை விறுவிறுப்பாய் கற்றுத்தந்த வீர தந்தையா இப்படி விறகு கட்டை போலானார். அயர்ந்து நான் தூங்கினாலும் அலுப்பில்லாது என எழுப்பி அன்பு மொழியில் ஆறுதல் வழியில் தன்னோடு உணவை தவிப்போடு எனக்கும் அளித்து உண்ணச் செய்யும் உத்தம சீலரா இப்படி உணர்வின்றி கிடக்கின்றார். வீட்டு வேலை முதல் வீர விளையாட்டு வரை விறுவிறுப்பாய் கற்றுத்தந்த வீர தந்தையா இப்படி விறகு கட்டை போலானார். அயர்ந்து நான் தூங்கினாலும் அலுப்பிலாது என எழுப்பி அன்பு மொழியில் ஆறுதல் வழியில் தன்னோடு உணவை தவிப்போடு எனக்கும் அழித்து உண்ணச் செய்யும் உத்தம சீலரா இப்படி உணர்வின்றி கிடக்கின்றார். மார்க நெறி சொல்லிக் கொடுத்து மார்போடு அனைத்து மகிழ்ந்த மாமன்னரா இப்படி மௌனமாய் கிடப்பது, புரியாத செயலையும் புரிய வைத்து பூரிப்படைந்த புண்ணிய சீலரா இப்படி புரியாத புதிராக கிடப்பது, வந்தோரை வரவேற்று வாயணிக்க பேசி வயிறார உணவிட்டு வாயில் வரை வந்து வழி அனுப்பும் வள்ளல் திருமகனா இப்படி வாடிவிட்டது, வாழ்நாளெல்லாம் வாய்மொழியே தவறாத வழிகளிலே வாழ்ந்து காட்டிய வான்மகனாய் இப்படி வாழ்வளந்து வலுவளந்து கிடப்பது, சிறு குழந்தையாய் நான் இருக்கும் போது எனக்கு அன்னை போல் அனைத்தும் செய்த அன்பு திருவருவம் அசைவற்று கிடக்கின்றதே, அன்னையற்ற அனாதைகளான எங்களுக்கு அன்பும் ஆதரவும் தந்து அன்னை நினைவு அறவே இல்லாது ஆடி ஓடி அன்பு செய்த அன்பு திருவுருவமே அலீஃப் பே தே என்று நீங்கள் அன்புடன் சொல்லிய அந்த நாட்களில் அதையே நாங்களும் திரும்பச் சொல்லும் அழகு கண்டு ஆனந்தமுறும் உங்கள் அழகு முகம், அடுத்த எழுத்தையும் ஆர்வமூட்டி அன்பொழுக பண்பொழுக கற்றுத்தந்த காராளராய் இப்படி கண்மூடி கிடப்பது, வாழ் வெடிப்பது எப்படி, வாழ்வில் நடப்பது எப்படி என்று வாயாராது, வயிறாராது, வாயினிக்க சளைக்காது, களைக்காது, சினமுறாது, சிரித்த முகத்துடன் சிந்தும் உமது சிந்தனை செயல்களா இப்படி சிதறிய நீர்போல் காய்ந்தது? ஏற்றமிகு வாழ்வு ஏழ்மையில் உள்ளது மகனே என்று எத்துணை தரம் கூறிய வாயா ஏதும் பேசாமல் உள்ளது? அடிக்கொரு தரம் ஹசன் ஹசன் என்று கூறும் அன்பு திருவாயா இப்படி அடைபட்டு கிடக்கின்றது? இறைவழியே இப்படித்தான் போக வேண்டும் என்று இனிக்க இனிக்க சொல்லி இரும்போது எய்திய இன்னுயிரா இப்படி இச்சைகளற்று கிடப்பது? பொறுமையுடன் இருமகனே, பொறாமையை விடுமகனே, பொருள் உனக்கு வேண்டாம் மகனே, அருள் உனக்கு அவசிய மகனே, இப்படி எத்தனை கோடி அறிவூற்றுக்களை ஆங்காங்கே ஆயுள் முழுவதும் அலுப்பின்றி அன்பூரச் சொன்ன அவயவங்களிலா இப்படி அசைவில்லை? உணவில்லாது எத்தனையோ நாட்களில் உங்களின் உணவை எங்களுக்கு அளித்துவிட்டு உறங்கியே பசியாற்றினீர்கள் தந்தையே. உடைகள் கிழிந்தால் உடனே அதை ஒட்டு போட்டு எங்களுக்கு தைத்து தரும் உங்கள் அன்பு கரங்கள் எங்கே? ஊரறிய உலகறிய உத்தமனாய் வாழ்ந்த உங்கள் உன்னத உடலாய் இப்படி கிடப்பது? வறுமை என்னும் புயலிலும் வாழ்வு நெறி மாறாது, வாய்மொழியும் தவறாது, எங்களையும் வாடவிடாது காத்த வள்ளல் திருமகனே வரமாட்டீரா? உங்களை வாயார இணை ஒரு தரம் அன்பொழுக அழைக்க மாட்டீரா? அன்னை தந்தையற்ற அகில வாழ்வு அழகாகுமா அன்பு தந்தையே, அழகாகுமா? பாலகராய் நான் இருக்கும் போது படுக்கையில் வைத்து பல கதைகள் கூறி பால் சோறு தரும் பண்பாளரை இனியொரு தரம் பார்க்க முடியுமா? விடிய விடிய உங்களின் விறுவிறுப்பான வீரக்கதையை கேட்டு விழித்திருந்த எங்களுக்கு இனி விடிவு காலமும் உண்டா என் வீர தந்தையே, விடிவு காலமும் உண்டா? மறக்க முடியாத உங்களின் மார்க்க பணிகளை மனதிலே நினைத்தால் மருண்ட உணர்வாகுமே. என் மாவீரர் உங்களை மறக்க முடியுமா? நீங்கள் மறுபடியும் உலகில் பிறக்க முடியுமா? கனிவாக பேசு மகனே, துணிவாக நடமகனே, பணிவாக பழகு மகனே, படைத்தவனை நினை மகனே, பசித்தவனை அணை மகனே, பயம் தன்னை வெறு மகனே, ஜெயம் உனக்கு வரு மகனே, இப்படி எத்துணை முறை சொல்லி சொல்லி எங்களை பக்குவப்படுத்திய இப்பட்டு உடல் இப்படியாகிவிட்டதே. 6 வயதிலே அரபு தெருக்களிலே அன்பு தந்தையின் அரவணைப்பில் அகமகிழ்வுடன் வேடிக்கை பார்க்கின்ற வாடிக்கையான நாட்களை அத்துணை சுலபமாக மறக்க முடியுமா? மதீனத்து பள்ளியிலே மார்போடு அனைத்து மகிழ்வூட்டிய மாண்புகளை மறக்கத்தான் முடியுமா? மாற்றத்தான் முடியுமா? மறுக்கத்தான் முடியுமா? மறுபடியும் காணத்தான் முடியுமா? மண்ணோடு மண்ணாய் மறைக்கத்தான் முடியுமா? போர்களுக்கு போய் புண்பட்டு வருவீர்கள். உங்களை போர்வை போட்டு படுக்க வைத்து புண்களுக்கு மருந்து போடும் போது புழுவாய் துடிப்பீர்கள். அது கண்டு நானும் அழுவேன். உடனே எனக்காக நீங்கள் வேதனைகளை அடக்கிக் கொண்டு இறை போதனைகளை கூறுவீர்களே. பசியோடும் பட்டினியோடும் பல நாட்கள் எங்களை பண்புடன் பசியின்றி புசிக்க கொடுத்து உறங்கச் செய்யும் உங்களின் உறுதியான உள்ளத்தை உலகில் யாரிடம் காண்போம்? இரவெல்லாம் உறங்காது இறைவனையே தொழுவீர், பகலெல்லாம் உண்ணாது விரதமும் இருப்பீர். எதையுமே இதயபூர்வமாய் இன்முகத்துடனும் இறை அச்சத்துடனும் இஸ்லாமிய கோட்பாடுடனும் சகிப்பீர்கள். இறை நபிகளின் செய்திகளை இன்பமாய் கூறுவீர்கள். இறைவனை தொழுவதில் இன்பம் இறுதி வரை காண்பீர்கள். இவ்வுலக இன்பத்தை இமையளவும் வெறுத்தீர்கள். இரவு பகல் பாராது இஸ்லாத்துக்கு உழைத்தீர்கள். எப்படியெல்லாம் ஆரம்பித்த உங்கள் வாழ்வு எப்படியோ முடிந்துவிட்டதே. இதயமும் வெடித்துவிடும் போல் இருக்கிறதே. இவ்வுலகமே இருட்டாய் தெரிகின்றதே. உண்டாயா மகனே, உறங்கினாயா மகனே, உடல் நலமா மகனே, உடம்புக்கு என்ன மகனே, இவையெல்லாம் உளமாற கேட்க இனி உலகில் யாரப்பா உள்ளார்? உலகமே சேர்ந்தாலும் இனி உளமாற உரைக்கும் உணர்வை காண முடியுமா? அப்படியே இருந்தாலும் அது உங்கள் போல் வருமா? யா அல்லா, உணர்ச்சியூட்டும் உள்ள கிளர்ச்சியூட்டும் இவ்வுரைகள் இனி எங்கள் வாழ்வில் உடைந்து சிதறிய கண்ணாடி துகள்களாகிவிட்டனவே. இறைவணக்கத்தின் போது இனிய குரலில் ஓதும் உங்கள் இளம் குரலை இனி யாரிடம் கேட்போம்? வெண்கொட்ட குடையின் கீழ் ஆண்டு வெற்றியின் வேந்தனாக திகழ்ந்த நீங்கள் இன்று வெற்றிடம் நோக்கி சென்று விட்டீர்களே என்று ஹசன் அவர்கள் தங்கள் மனதுக்குள் எங்கியபடியே நின்றிருந்தார். அப்போது ஒரு குதிரையின் காலடி ஓசை கட்டது. உடனே ஹசன் அவர்கள் பழைய சூழ்நிலையில் எண்ணக் கயிற்றை விடுவித்து புதிய சூழ்நிலைகளில் கவனம் செலுத்தலானார். ஒரு குதிரையின் அழகான சீரான குளம்பொலி கேட்டது. அருகில் இருந்த குன்றிலிருந்து கேட்டது. எனவே 4 பேர்களும் உடனே ஓசை வந்த திசையில் ஆடாது அசையாது பதறியபடியே பதைபதைத்து பார்த்தனர். வர வர ஒளியின் வேகம் அதிகமாகி வெகு அருகிலேயே கேட்டது. எனவே கூர்ந்து கவனித்தனர். அவர்களின் கண்களுக்கு ஒரு கருப்பு உடையணிந்த முகமூடி மனிதர் ஒருவர் மிக வேகமாக ஒரு வெள்ளை நிற குதிரையில் வருவது தெரிந்தது. ஆஜானுபவானான மனிதர் ஓர் ஆள் உயர குதிரையின் மீது அமர்ந்து வெகு அழகாகவும் அற்புதமாகவும் அதிவேகமாகவும் வந்தார். அவர் இவர்களை நெருங்க நெருங்க இவர்கள் பயத்தால் நடுநடுங்கி தங்கள் சுயபலம் இழந்து தங்கள் நிலை மறந்தனர். அம்மாய மனிதரின் முகம் தெரியாதபடி முகத்தை ஒரு கருப்பு துணியால் மூடியிருந்தார். பெண்கள் போடும் புர்கா போல் கண்களுக்கு அருகில் சிறு ஓட்டையுள்ள வலை இருந்தது. ஆனால் அவரின் தோற்றம் மட்டும் யாரோ பழகிய மனிதர் போல் நால்வர் மனதிலும் பட்டது. இவர்கள் பயத்தாலும் பக்தியாலும் பதைபதைத்து நின்ற சமயம் அம்முகமூடி மனிதர் தனது வேகத்தை கட்டுப்படுத்தி மெதுவாக வந்து நான்கு பேர்களுக்கும் முன் நிறுத்தினார். உடனே நால்வரும் தங்கள் குதிரைகளிலிருந்து குதித்தனர். ஹசன் தமது தகப்பனாரின் புனித உடலை தம் இரு கரங்களில் தாங்கி நின்றார். அந்த உடலில் மலர்களின் மனமும் மலரைவிட மென்மையாகவும் இருந்தது. அது கண்ட ஹசனாரின் கண்களில் கண்ணீர் கரைந்துருகி ஓடியது. காரணம், தாம் வளர்ந்து ஆளான தந்தையின் மார்பு. தான் தினமும் ஆசையுடன் கண்டும் தொட்டும் வந்த பூ உடலை கடைசியாய் தான் இழக்கப் போகும் கடைசி உணர்ச்சியை எண்ணிய ஹசனாரின் மென்மையான உள்ளம் அதை தாங்க முடியாது, கண்ணீரை வெளியே தள்ளியது. கரங்கள் நடுங்க நின்றார். அப்போது அம்முகமூடி மனிதர் தம் கையில் உள்ள மோதிரத்தை அடையாளமாக காட்டினார். அது தம் தந்தை காட்டிய மோதிரம் போல் இருந்தது. உடனே தந்தையின் ஆணை காதிலே எதிரொலிக்க தன் தந்தையின் புனித உடலை வந்தவரிடம் தருவதற்காக அவர் அருகே ஹசனார் போனார். என்ன மாயம், குதிரை மீது வேர்வையே இல்லை. அதன் உடல் வெண்பட்டு போல் வெள்ளை வளையர் என்று இருந்தது. அதன் உடல் முழுவதும் சாம்பிராணி மனமும் அத்தரணி மனமும் கமகமென வீசியது. நெடுந்தூரம் வந்த களைப்போ வியர்வையோ இல்லை. தான் இதுவரை கண்டே இராத காட்சிகளை கண்டு ஒன்றுமே புரியாது மலைத்தபடியே தம் தந்தையின் புனித உடலை வந்தவரின் கரங்களிலே அழுதபடியே தந்துவிட்டு திரும்ப எத்தனைத்தார். அச்சமயம் முஸ்லிம் பின் அவுசஜா என்னும் மூதறிஞர், ஓ ஹசன், நீ என்ன காரியம் செய்தால் நீதான் நாளை அரபு மக்களுக்கு பதில் தரப்போகும் அரசன் என்றார். அதற்கு ஹசனார், தாதா, தந்தையிட்ட ஆணைப்படியே செய்தேன் என்றார். உடனே அவுசஜா அவர்கள், உன் தந்தை மக்கள் கேட்கும் கேள்விக்கு மறுத்து பதில் சொல்ல சொன்னாரா? உடலோ ஒரு கலீஃபா உடையது, அது குறித்து கேள்வி கேட்க எல்லோருக்கும் உரிமை உண்டு. உன் தந்தையின் ஆணைப்படியே செய்தாய் என்று கூறு. ஆனால் யாரிடம் கொடுத்தாய் என்றால் என்ன பதில் சொல்வாய்? அதற்கு பொறுப்புள்ள பெரியவன், என் பேச்சை தட்டாதே மகனே. உன் தந்தையின் ஆணைப்படி உன் தந்தையின் மகன் என்ற முறையில் உன் கடன் இத்தோடு முடிந்து விட்டது. இனி இந்நாட்டுக்கு நீ தந்தை. அதனால் உடனே அப்பெரியவரின் பெயரையாவது தெரிந்து கொள். அவர் யார் என்று நீ தெரிய உனக்கு சகல உரிமையும் உண்டு. உடனே கேள், தயங்காதே. நான் உன் தந்தைக்கு நிகரானவன். துக்கத்தால் நீ உன் கடமையினை செய்ய தவறாதே. நீ பின்னால் வருத்தப்பட வேண்டிய காலம் வரும். எனவே உடனே கேள் என்று வாடியிருந்த ஹசனாரின் உள்ளத்துக்கு உணர்ச்சியூட்டினார். அவரோடு சேர்ந்து மற்ற இருவருமான ஹசனாரின் தம்பிகளான இமாம் ஹுசைனும் அப்பாஸும் அதையே ஆமோதித்து ஆர்வப்படுத்தினார்கள். இமாம் ஹசன் அவர்கள் பேச்சில் சற்று துணிவடைந்து அம்முகமூடி மனிதர் நின்றிருந்த இடம் நோக்கினார். அதற்குள் அம்முகமூடி மனிதர் புறப்பட்டு ஒரு 50 அடி தூரம் போயிருப்பார். இது கண்ட அப்பாஸ், ஹசனாருக்கு பின் பிறந்தவர், இவர் தாய் உம்முல் பானி, நல்ல இளைஞர், 16 வயது. சற்று துணிவுடன் தமது கைகள் இரண்டையும் தட்டி, ஓ பெரியவரே என அழைத்தார். இவரின் குரல் அம்மர்ம மனிதரின் காதுகளில் விழுந்ததும் அவர் எதையுமே லட்சியம் செய்யாமல் தமது குதிரையை விரைவு கொடுத்துவதை கவனித்த அப்பாஸ் அவர்கள் உடனே ஒரு நொடியும் தாமதிக்காது மற்ற மூவரையும் தன்னை தொடர்ந்து வர சைகை செய்து விட்டு தம் குதிரையில் ஏறி வேகமாய் அம்மாய மனிதரை தொடர்ந்து துரத்திச் சென்றார். அப்பாஸ் அவர்கள் குதிரை செலுத்துவதில் நிபுணர். அதனால் அச்சிறுவதை வயதிலேயே அரபிகள் அவரை சையதுல் ஃபுரோசான், புறவி புறவலன் என்றும் குதிரை வீரன் என்றும் அழைத்தனர். இமாம் அப்பாஸ் அவர்கள் குதிரை வேகமாய் ஓரிரு மைல் கல்கள் போய் அம்மாய மனிதரின் குதிரை மீது மோதி அதன் கடிவாளை கயிற்றை பிடித்து நிறுத்தினார். இவரின் கோபக்கணல் தெரிக்கும் வேகம் கண்ட அம்மாய மனிதர் ஒன்றுமே பேசாது தமது குதிரையை நிறுத்தி தன் தலையை தாழ்த்தி நின்று கொண்டார். அதற்குள் மற்ற மூவரும் வந்து மாய குதிரை அருகே நின்றனர். அவர்களை பார்த்த அம்மாய மனிதர் வாயை திறக்காமலேயே ஹசனாரின் பக்கம் திரும்பி என்ன விஷயம் என்பது போல் தலையால் சமிகை செய்தார். அதற்கு இமாம் ஹசனார் தமது குதிரையிலிருந்து கீழே இறங்கி வந்தார். அவரை தொடர்ந்து இமாம் ஹுசைனும் அப்பாஸும் தங்கள் குதிரைகளிலிருந்து குதித்தனர். நேரே ஹசன் அவர்கள் இம்மர்ம மனிதரின் அருகே சென்று, மன்னியுங்கள் பெரியவரே, நாங்கள் சில நன்மைகளை முன்னிட்டுத்தான் தங்களின் மேலான போக்கை தடை செய்தோம். தாங்களோ மிக பெரியவர் போல் தோன்றுகிறீர்கள். எனவே இச்சிறியோர் தவறை மன்னித்து தயவு கூர்ந்து எங்கள் குழப்பம் நீக்கியருள வேண்டுகிறோம். நாளை நான் அரபு அரியணையில் கலீஃபாவாக பதவியேற்க நேரிடும். அப்போது எனக்கு முன்பு கலீஃபாக இருந்த என் தந்தையின் புனித உடல் பற்றி மக்களுக்கு கூற வேண்டிய தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். மேலும் என் தந்தை எனக்கு மட்டும் சொந்தமானவர் இல்லை, இந்நாட்டுக்கே அமீர். எனவே எல்லாரின் கண்டன கேள்விகளுக்கும் ஒரு கலீஃபா என்ற முறையில் நான் மௌனமான பதிலை தர வேண்டிய மர்மமான நிலையில் நிற்பேன். எனவே தயவு செய்து இவ்வுடலை எங்கு கொண்டு போக எம் தந்தையின் உத்தரவோ அங்கே தாராளமாக கொண்டு போங்கள். ஆனால் தாங்கள் யார் என்று மட்டும் சொன்னால் ஓரளவு மக்களை என்னால் சாந்தப்படுத்த முடியும் என எண்ணுகிறேன். எனவே நாட்டு மக்களின் பிரச்சனை என்பதால் தாங்கள் தயவு கூர்ந்து தங்களின் பெயரை கூறுங்கள் அல்லது தங்களின் திருமுகத்தை ஒருமுறை காட்டுங்கள் என்று மிக பணிவாய் குலைவாய் தனக்கே உரிய பண்பாட்டில் கேட்டார். ஹசனாரின் பொறுப்பு வாய்ந்த பேச்சு அம்மாய மனிதரின் கோபத்தை தணித்தது. அவர் வானத்தை அண்ணாந்து அரை நொடி நேரம் தம் கைகள் இரண்டையும் உயர தூக்கி நின்றபடியே ஏதோ இறை ஆணைக்கு ஆலோசனை செய்துவிட்டு பின்னர் தன் கரங்கள் இரண்டையும் கீழே விட்டுவிட்டு தன்னை சுற்றிலும் பார்த்தார். ஹஸ்ரத் அலியின் உடல் அவர் தோள்களில் இருந்தது. மற்ற மூவரும் அவரையே ஆடாது அசையாது பார்த்தனர். ஆனால் ஹசனார் மட்டும் தனது தந்தையின் உடலை வெறித்து பார்த்து நின்றார். முகமூடி மனிதர் தன்னை பார்ப்பதைக் கண்டு உடனே அவரை இவர் பார்த்தார். அம்மாய மனிதரின் உடல் மீது வானிலிருந்து ஒரு மங்கலான சிவப்பு ஒளிச்சுடர்பட்டது. உடனே அவர் தம் முகத்தரையை நீக்கியதுதான் தாமதம். பிள்ளைகள் மூவரும் எங்கள் அன்பு தந்தையே என்று அலறினாராம். ஆம், அந்த திரைமறைவில் இருந்தவர் அமீருல் முமினின் ஹசரத் பாதுஷா அலி முர்துசா இப்னி அபு தாலிப் அவர்களேதான். இது கண்ட முஸ்லிம் பின் அவுசஜா மூர்ச்சையாகி கீழே சாய்ந்தார். அதற்குள் அம்மனிதரின் குதிரை கடும் வேகத்தில் பறந்தது. அவரைத் தொடர்ந்து ஹசனாரும் ஹுசைனாரும் தங்களின் குதிரைகள் மீது ஏறி விரைந்தனர். மூர்ச்சையுற்று சாய்ந்த முஸ்லிம் பின் அவுசஜாவை தமது தோளில் சுமந்து கொண்டு தானும் தம் குதிரையில் ஏறி விரைந்தார். நான்கு பேர்களின் குதிரைகளும் துரத்தின. அப்பாஸ் அவர்கள் புறவியை அபாரமாக செலுத்தி தம் தோள் மீது கிடந்த பெரியவரை அணைத்தபடியே செலுத்தி மாய மனிதரின் குதிரைக்கு சமமாகவே செலுத்தினார். காடு மேடுகளை கடும் வேகத்தில் தாவி ஓடிய மாய மனிதரின் புறவியை தொடர்ந்து பிள்ளைகள் நால்வரும் ஓடினார்கள். ஆனாலும் நெடுந்தூரம் பிடிக்க முடியவில்லை. இருந்தாலும் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, ஹஸ்ரத் அலிக்கு பிறந்தது மட்டும் என்ன? இவர்களும் சளைக்காது துரத்தினர். உடனே மாய மனிதரின் மனதில், சரி, இப்பாலகர்கள் நம்மை விடமாட்டார்கள், உயிரை இழந்தாவது எடுத்த காரியத்தை முடிக்கும் மனதிடமுடையவர்கள் என எண்ணி தமது குதிரையை நிறுத்தி கீழே புனித உடலுடன் இறங்கினார். உடலை அருகே இருந்த பாறை மீது வைத்துவிட்டு தான் மட்டும் திரும்பி வந்து தம்மை தொடர்ந்து வந்த நால்வரையும் தடுத்து நிறுத்தினார். அவர்களும் இவர் அருகே வந்தபோது, அங்கேயே நில்லுங்கள், உங்கள் தந்தையின் ஆணை இது, ஆண்டவன் இல் லீலை இது, இதை மீற வேண்டாம், இந்த இடத்தை என் நினைவு சின்னமாக இறைவன் விரும்புகின்றான், உடல் இங்கு வைக்கப்படும், இது விவரம் யாருக்கும் தெரிய வேண்டாம், குறிப்பிட்ட நம் நண்பர்களும் குடும்பத்தார்களில் மட்டும் சொன்னால் போதும், கனிவான காலம் வரும், எல்லோருக்கும் தெரிந்துவிடும், அதுவரை நமது உற்ற நண்பர்கள் உறவினர்கள் அல்லாது யாருக்கும் கூற வேண்டாம், எனவே நீங்கள் யாரும் திரும்பி பார்க்காது இங்கிருந்து போய்விடவும், மேற்கொண்டு நான் பேசினாலோ நீங்களின் பேச்சை மீறினாலோ ஆண்டவனின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும், எனவே புறப்படுங்கள் என்று கடுமையாக ஆணையிட்டார் திரைமறைவில் இருந்த ஹசரத் அலி அவர்கள். கூறியவுடன் புண்ணிய மகான் பெற்றெடுத்த புனித புதல்வர்கள் உடனே திரும்பி புறப்பட்டனர். யாரும் திரும்பி பார்க்கவே இல்லை. ஆனால் ஹசனார் மட்டும் தம் தந்தை மேல் உள்ள அளவு கடந்த பாசத்தால் சற்று திரும்பி பார்த்தார். உடனே அவர் உடல் நடுநடுங்கி அதனால் அவரோட உடலில் இருந்த பித்துப்பை அறுந்து விழுந்து விட்டதாம். அதனால் வீரியம் குறைந்து விட்டதாம். இதனால் தான் அவர் கடைசி வரை சாதுவாகவே இருந்து விட்டாராம். என்ன ஆச்சரியம், புறவி வானிலே பறந்ததாம். அதில் தம் தந்தை கம்பீரமாக அமர்ந்திருந்தாராம். அவரது பூ உடலை ஸ்தூல சரீரம் எனப்படும் முரக்கபு உடல், அவர் குதிரை மீது அமர்ந்திருப்பது பஹீத்து என்னும் சூக்கும உடல். இதை ஆரிஃபீன்கள் என்னும் ஞானிகள் ரூஹே இன்சானி ரூஹே நூராணி என்று கூறுவர். மஹரிபா என்னும் ஞான கோட்பாடுகள் பிரதியின் தத்துவம் உணர்ந்தவர்களும் இக்காட்சியின் உள்ளர்த்தம் புரியும். அமரர்களும் மாமன்னர்களும் தேவாதி தேவதர்களும் வலிமார்களும் குத்துப்மார்களும் ஷேக்மார்களும் முர்ஷதுகளும் ஜின்களும் கூட்டமாய் சுமந்து சென்றனராம். இவர்கள் இறுதி கட்டத்தில் இந்த உடலை வைத்துவிட்டு உரையாடிய இடம்தான் இன்று ஈராக் தேசத்தில் உள்ள நஜப் என்னும் ஊரில் உள்ளது. அங்கே ஒரு மாபெரும் மண்டபமானது ஹசரத் அவலி அவர்களின் நினைவு சின்னமாய் பல ஆன்மீக கருவூலங்களுடனும் அளப்பரிய கராமத்துக்களுடன் காட்டிய வண்ணம் உள்ளது. அதை அலி தர்பார் என்பர். அங்கு ஹசரத் அலி அவர்களின் அருட்திரு உடையாளர்களையும் பல பலமான திறமான அதிசயமான ஆன்மீகமான பகுத்தறிவுக்கு புலப்படாத அறிவிற்கும் அப்பால் ஆன கராமத்துக்களை அந்நாட்டு அரசர் முதல் ஆண்டிகள் வரை அகில உலகமும் அனைவரும் அன்றாடம் கண்டு வருகிறார்கள். இதுதான் இமாம் அமீருல் முமினின் அலி இப்னே அபு தாலிப் இப்னே அப்துல் முத்தலீப் அவர்களின் இறுதி அத்தியாயம். பெருமானாரின் மருமகனாரான குலஃபாயே ராஷிதீன்களின் நான்காவது கலீஃபாவான ஹசரத் அலி அவர்களது வாழ்வு சரித்திரம் முடிவுற்றது. இமாம் அப்பாஸ் ஆலம்தார் இவரின் வாழ்வு சரித்திரம். ஒரு நாள் ஜனாபே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறைந்து சில மாதங்கள் கழிந்தன. ஹஸ்ரத் அமீருல் மோமினீன் அலி அவர்கள் தம் அன்பு மனைவி ஃபாத்திமாவின் மறக்க முடியாத ஈடு செய்ய இயலாத இழப்பை எண்ணி வருந்திக் கொண்டிருந்தார்கள். மிகவும் சோர்ந்த முகத்துடன் இருந்தார்கள். இதை கண்ணுற்ற ஹஸ்ரத் அலி அவர்களின் நெருங்கிய நண்பர்கள் ஹஸ்ரத் அலி அவர்களின் ஆறுயிர் அண்ணன் அக்கீலின் தலைமையில் ஹஸ்ரத் அலி அவர்களிடம் அணுகி ஆறுதல்கள் கூறி இழந்த இடத்தை இனிதே நிரப்பி இனிய யோசனைகள் கூறினார்கள். அதன்படி ஹாசிம்களின் அன்பையும் மதிப்பையும் பெற்ற கஹலித் பின் ரபியாவின் மகனார் கைரம் என்பவரின் அருள் திருமகளான உம்முல் பானீன் என்னும் பேரழிலை மனமுடித்தால் ஓரளவு பிபி ஃபாத்திமா அலி அல்லாஹ் தாலா அன்ஹு அவர்களின் இடத்தை பூர்த்தியாக்க முடியும் என யுக்திகள் கூறினார்கள். அதை கேட்ட ஹஸ்ரத் அலி அவர்கள், ஃபாத்திமாவின் பாங்குக்கு பெண் இருக்கலாம், ஆனால் அதே பாங்கிற்கு பாத்தியமான வீர மகன்களை பெற்றுத்தரும் பாக்கியசாலியாகவும் இருக்க ஆண்டவன் அருள் புரியட்டும் என்று கூறி அம்முடிவுக்கு தங்களின் மன ஒப்புதலை மகிழ்வுடன் தந்தனர். இதன்படி நடந்த திருமண விளைவால் ஹஸ்ரத் அலி அவர்களுக்கு 4 ஆண்மகளும் 1 பெண்மகவும் பிறந்தார்கள். பெண்மகள் ருகையாவை அக்கீலின் மகனார் முஸ்லிம் கூஃபா கவர்னரால் கொல்லப்பட்ட அவர்களுக்கு திருமணம் செய்விக்கப்பட்டது. மீதி உள்ளவர்கள் அப்பாஸ் ஆலம்தார் ஒருவரே. ஹஸ்ரத் அலி அவர்களின் திருமணம் முடிந்து ஒரு சில ஆண்டுகள் கழித்து மதீனா நகரில் வாழ்ந்து வரும் சமயம் ஹிஜ்ரி 26வது ஆண்டு ரஜப் மாதம் 7ஆம் தேதி உம்முல் பானின் அம்மையார் ஒரு அழகான ஆண்மகவை ஈன்றெடுத்தார்கள். இச்செய்தியினை கேள்வியுற்ற இமாம் ஹுசைனார் அப்பொழுது அவருக்கு வயது 22 ஆண்டுகள் பூர்த்தியாகியிருந்தன. ஓடி சென்று தமது 2வது தாய் ஈன்றெடுத்த இணையற்ற மகனை முதன் முதலில் தம் கையெடுத்து வாங்கி 2 காதுகளிலும் காமத் பாங்கு சொன்னார்கள். உடனே குழந்தை கண்விழித்து இமாம் ஹுசைனின் முகத்தை முறைத்து பார்த்து சிரிப்பாய் சிரித்ததாம். ஆனந்த மிகுதியால் தன் அன்பு தம்பியை எடுத்துக்கொண்டு தம் தந்தையிடம் ஓடினார் இமாம் ஹுசைன். ஹஸ்ரத் அமீருல் மூமினின் அலி அவர்கள் குரான் ஓதிக்கொண்டிருந்த இடம் ஏகி, தந்தையே, என் தம்பி என் முகத்தில்தான் முதல் முதலில் விழித்துச் சிரிக்கின்றான் என்றாராம். இதை கேள்விப்பட்ட ஹஸ்ரத் அலி அவர்கள் கண்மூடி ஏதோ சிந்தித்தபடியே தமது ஞான கண் கொண்டு எதையோ பார்த்துவிட்டு சற்று வாடிய முகத்துடன் இமாம் ஹுசைனையும் குழந்தையும் நோக்கியபடியே கூறலானார். ஹுசைன், உனக்காகவே படைக்கப்பட்ட உன்னத மகன் பிறந்த மறுநொடியே தமது கடமையினை ஆற்றத் தொடங்கிவிட்டான். இது இவன் கடமை உணர்வை காட்டுகின்றது. நிச்சயம் இவன் உன் முகத்தில் இதேபோல் விழித்தபடியே சிரித்தபடியே தன் கடமையின் கடைசி அத்தியாயத்தை முடிப்பான். நீ அதிர்ஷ்டக்காரன் ஹுசைன், போய் சுன்னத் செய்ய ஏற்பாடுகளை செய் என்று பேச்சை மாற்றி ஹுசைனாரை இதன் உள்ளர்த்தம் புரிய யோசிக்க இடம் தராது அனுப்பினாராம். ஆனந்த மிகுதியால் அமரர் ஹுசைனாரும் அன்பு தந்தையின் ஆழ்ந்த கருத்து பொதிந்த அறிவுரையில் அதில் அமிழ்ந்திருந்த கருத்து செலுத்தாது அவரின் ஆணையினை நிறைவேற்ற ஆளாய் பறந்தாராம். சுன்னத் என்னும் புனித சடங்கு முடிந்தது. முஸ்லிம்களுக்கு போடப்படும் மார்க்க முத்திரை. ஹஸ்ரத் அலி அவர்கள் தன் அன்பு மகனுக்கு அப்பாஸ் என பெயரிட்டார். சிங்கமென பெயரிடப்பட்ட சிறுவன் சிறப்பாய் சீராய் வளர முற்பட்டான். சிரியாவிலிருந்து வந்த சிங்காரிகள் அனைவரும் அப்பாஸின் அழகிய விழிகளை கண்ணுற்று ஆசையுடன் வாரி அணைத்து ஆவேச முத்தங்கள் அள்ளி வீசினார்களாம். ஹாசிம் குலத்திலேயே இப்படி ஒரு ஆண்மகவு பிறந்ததே இல்லையாம். நல்ல நிறம், நடுத்தர உயரம், பாட்டசாட்டமான உடல், பார்க்க அழகான பருமன், முறுக்கேறிய உடல், முறுவலுடன் ஜொலிக்கும் முகம், கருமேக கண்கள், வீரனுக்கேற்ற விழிகள். இதை கண்ணுற்ற ஹாசிம்கள் அதிக அன்பு செலுத்தி அழகாக இவரை ஹாசிம் குல நிலவு கும்ரே பனி ஹாசிம் என பட்டப்பெயர் கொண்டு அழைத்தனர். அப்பாஸ் அவர்களை அனைவரும் விரும்பினார்கள். வளரும் போதே வளமான போக்கு இருந்ததால் பலரும் அவருடன் எப்போதும் இருந்தனர். அவரை சுற்றி சிறுவர்கள் ஒரு தலைவனைப் போல் மதித்து வளர்ந்தனர். வீர விளையாட்டுகளில் விலைமதிப்பற்ற ஒரு தலைவனைப் போல் மதித்து வளர்த்தனர். வீர விளையாட்டுகளில் விலைமதிப்பற்ற திறமையுடன் அப்பாஸ் அவர்கள் விளங்கியதால் அவரை ஆலம்தார் என அழைத்தனர். அவருக்கு அந்த வாலிப வயதிலேயே சீடர்கள் உண்டு. ஒரு அரசனுக்கு கூட அப்படிப்பட்ட செல்வாக்கு இருப்பது அதிசயமா? அவரை வாலிபர்கள் தங்களது வீர விளையாட்டுகளுக்கு ஒரு குரு போல் மதித்து வந்தனர். இமாம் அப்பாஸ் அவர்கள் குதிரை செலுத்துகிற திறமை, அழகு, வீரம், போன்ற குணங்களை வேறு யாரிடமும் காண முடியாதபடி மிக கவர்ச்சிகரமாக இருந்தது கண்ட மக்கள் அவரை பாராட்டி சையதுல் ஃபிரோசான் புறவி புறவலன் என்னும் பட்டத்தை சூட்டினார்கள். அப்பாஸின் ஆணையிடும் தோரணை, ஆட்களிடம் பழகும் முறை, நீதி, நேர்மை, இரையச்சம் போன்ற நற்குணத்தால் கவரப்பட்ட அரபு இளைஞர்கள் அளவில்லா அன்பு செலுத்தி அவரை அழகாக ரைஷுல் ஷுஜான் வீராதி வீரர் என கூறி மகிழ்ந்தனர். அவரிடம் எதையுமே பெறலாம், வள்ளல் போர் வாரி வழங்குவார். மதீனா நகரில் உள்ள சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வந்து எதை சொன்னாலும் சிரித்த முகத்துடன் சிறப்பாகவும் பணிவாகவும் எதையுமே செய்வாராம். அவர் முகம் சுழித்ததே இல்லையாம். ஒரு சிறந்த சமூக சேவகர். எப்போதும் யாராவது அப்பாஸை தேடி உதவிகள் செய்ய கோரி வந்து கொண்டே இருப்பார்களாம். எப்போதும் யாருக்காவது எதையாவது செய்து கொண்டே இருப்பாராம். அவரின் தியாக உணர்வும் சேவை மனப்பான்மையும் கண்ட பலர் அவரை அவுசதுல் சுகதா, தியாகச் சுடர், தியாகச் செம்மல் என பாராட்டி மகிழ்ந்தனர். ஹசரத் அலி அவர்களால் வாழ்பயிற்சிக்கு பாடம் கற்பிக்கப்பட்டு சிறந்த போர் வீரராக இருந்தார். இவரது 11வது வயதில் சிஃபின் யுத்தத்தில் அவருடைய வீரம் வெளிப்பட்டது. அப்பாஸ் அவர்களுக்கு 13 வயது நெருங்கும் போது ஹசரத் அலி அவர்கள் சிற்றப்பாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரியப்பாவுமான ஹசரத் அப்பாஸ் என்பவரின் பேத்தியை மனம் பிடிக்க பெற்றார். அப்பாஸ் இப்னே அலி அவர்கள் தங்களது 14 வயது வரை அலி அவர்களால் வளர்க்கப்பட்டார். அதன்பின் சகலகலா வல்லுநராக விளங்கினார். அதன்பின் அலி அவர்கள் அமரராகவே இமாம் ஹசன் அவர்கள் அப்பாஸை வளர்த்தார்கள். இமாம் ஹுசைனா ஹசனாருடன் 10 ஆண்டுகள் வளர்ந்தார். ஹசனாருக்கு பின் இமாம் ஹுசைன் அவர்கள் 10 ஆண்டுகள் வளர்த்தார். தனது 34வது வயதில்தான் கர்பலாவில் தமது மனைவி மக்களுடன் காலடி எடுத்து வைத்தார் இமாம் ஹுசைனுக்கு துணையாக. இமாம் ஹுசைனாரிடம் அளவற்ற மதிப்பை வைத்திருந்தார். எங்கு போனாலும் குட்டி போட்ட ஆடு போல் பின்னுக்கு போய்கொண்டே இருப்பார். இமாம் ஹுசைனுக்கு சேவை செய்வதை புனிதமாக கருதினார். இமாம் ஹுசைனுக்கு நீர் கொடுத்தாலும் கூட முட்டி போட்டு மிக மரியாதையாக கொடுப்பாராம். இவர்களுக்குள் பெரும் நெருக்கம். தூங்கும் நேரம் போக மற்ற நேரங்களில் இமாம் ஹுசைனாரின் வலது கையறியே ஒரு உபதளபதி போல் இருப்பாராம். நல்ல அறிவு கொண்டவர். அதனால் இமாம் ஹுசைனார் இவரை அடிக்கடி யோசனைகள் கூற சொல்லி கேட்டு ஆனந்தம் உருவாராம். இருவரும் ஒன்றாகவே உணவுண்பார்களாம். உற்ற நண்பனாக, உத்தம சீடனாக, உன்னத உபதளபதியாக, உடனே உதவும் உதவியாளனாக, உயிர் போகும் மட்டும் இமாம் ஹுசைனாருடன் கூட இருந்தவர் அப்பாஸ். மேற்கூறிய சிறு குறிப்புகளை வைத்தே இமாம் அப்பாஸ் அவர்களை பற்றி புரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும். இனி சிங்கம் என பவனி வந்த சிங்கார அப்பாஸின் சிக்கலான முடிவை பற்றி பார்ப்போம். கர்பலா யுத்தத்தில் ஏஜிதின் படை வீரர்களால் இமாம் ஹுசைனின் குடும்பத்தார்கள் 72 பேரில் ஹசரத் அப்பாஸும் ஒருவராக இருந்தார். ஒருவர் பின் ஒருவராக போரிலே மறைந்து கொண்டிருந்த போது, மாண்டு கொண்டிருந்த போது அவுன் அவர்கள் அமரரானார். அவரின் ஆவியற்ற உடலின் ஆன்ம சாந்திக்கு இமாம் ஹுசைனார் பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவர் அருகே நின்றிருந்த அப்பாஸ் அவர்களின் காதுகளில் பெண்கள் கூடாரத்திலிருந்து அழுகுரலும் கூக்குரலும் கேட்டது. சப்தம் வந்த மறுநொடி அப்பாஸ் அவர்கள் என்ன செய்தி என அறிந்து வர வேகமாக பெண்கள் கூடாரத்தருகே விரைந்து ஓடினார்கள். அங்கே குழந்தைகள் அனைவரும் குப்புறப்படுத்தபடியே தண்ணீர் தாக தவிப்பால் எழுப்பிய கூக்குரல் தான் இப்படி கூடாரத்தையே அதிர வைத்தது. கர்பலா பாலைவனத்தையே ஓர் உழுக்கு உழுக்கியது. 3 நாட்கள் பச்சளம் குழந்தைகளுக்கு நீரின்றி செய்தனர் எசீது படையினர். என்ன செய்வது, பச்சளம் குழந்தைகள் பரிதாபமாக அலறினார்கள். அதை கண்ணுற்ற வீரர் அப்பாஸின் வெடிநீர் வழிந்தோடியது. அச்சமயம் ஹுசைனாரின் கடைசி மகள் ஓடி வந்து, பெயர் சக்கீனா, அப்பாஸ் அவர்களின் கரங்களை பற்றியபடியே, சிற்றப்பா, வீரமான உங்களாலுமா எங்களுக்கு தண்ணீர் தர முடியவில்லை, தாகம் தவிக்கிறது, எனக்கு மயக்கம் வருகிறது சிற்றப்பா, அப்பாவிடம் போனால் அத்தை தடுத்து விடுகிறார், அப்பா மனதை நோக வைக்க கூடாது என்று சொல்லி அங்கே போக விடாது தடுக்கின்றார், நான் என்ன செய்யட்டும் சிற்றப்பா, தாகம் தாங்க முடியவில்லை, என் நாக்கை பாருங்கள் என்று தமது அழகான நாக்கை குழந்தை நீட்டியது. அது காய்ந்து வறண்டு முள்போல் கொப்புளங்கள் உண்டாகி இருந்தது. அதை கண்ட அப்பாஸின் வீர சிகரம் ஏறிய சிங்கத்தின் சீரிப்பாயும் சீற்றத்தின் உச்சக்கட்டத்தை தாண்டி தன்னையும் அறியாமல் யா அல்லா யா ரசூல் அல்லா என்று அலறினாராம். அது கர்பலா பாலைவனமே நடுங்கி அதிர்ந்ததாம். அவருடைய அலறலை கேட்ட இமாம் ஓடோடி வந்து, என்ன செய்தி, என்ன நடந்தது, என் அப்பாஸ் இங்கே என்றாராம். இதோ இங்கே என்றாராம் அப்பாஸ். என்ன விவரம் என்றார் இமாம். இனியும் வாழ்வது ஈனத்தனம், எனவே என்னை தண்ணீர் கொண்டு வர அனுப்புங்கள் என்றார் அப்பாஸ். புழுவாய் இருந்த அப்பாஸ் புயலாய் மாறியது கண்ட இமாம் ஹுசேன் இனியும் அப்பாஸை தடுப்பது இயலாது என எண்ணி தன் சம்மதத்திற்கு ஏற்ப அறிகுறியாகி தலையை கொண்டு விடையாடுத்தார். விடை கொடுத்து விட்டு கண்ணீர் மல்க நின்றார். அப்பாஸ் தண்ணீர் கொண்டு வர புறப்பட்டார். இமாமின் கண்ணில் இளம் அப்பாஸின் இனிய உருவம் மறைந்தது. மனக்கண்கள் நேற்றைய தினம் நடந்த ஒரு நிகழ்ச்சியினை நினைவூட்டியது. ஆமாம், இரண்டு படைகளும் எதிரும் புதருமாக முகாமிட்டதும் உபைதுல்லா அனுப்பிய எதிரி படை வீரர்களின் தலைவனான ஷமீர், இவன் யசீதின் படைத்தளபதி, அப்பாஸை அழைத்து, ஓ அப்பாஸ், உன் தாய் எனக்கு உறவினல், உன் வீரம் விவேகம் நாடாளுபவர்களுக்கு பயன்படும் என்று கூஃபா கவர்னர் உபைத்திடம் சொன்னேன். உன்னை பற்றி அறிந்திருந்த அவரும் உன்னை மட்டும் காப்பாற்றிக் கொண்டு தன்னிடம் கொண்டு வருமாறு ஆணையிட்டார். இதோ அவரின் ஆணை, நன்றாக சிந்தித்துப்பார். அரசர் ஆதரவு அகப்படுவது அபூர்வம், அதிர்ஷ்டம். உன்னை போன்ற அழகும் அறிவும் ஆற்றலும் உள்ளவர்கள் இது போன்ற இஸ்லாம் என்ற கற்பனை மதத்துக்கு உயிரையே பலியிடுவதை விட யசீதுக்கு பெயரளவிலாவது சலாம் செய்து சௌகரியமாக வாழலாம். சிரியாவின் சிங்கார மாளிகை உனக்கு சிறப்பான வாழ்வு தர காத்துள்ளது. சிந்தித்து என் முடிவுக்கு வா. ஹுசைனை மறைந்து உபைத் படையில் சேர் என்றான். இதை பொறுமையாய் கேட்டுக் கொண்டிருந்த அப்பாஸ் அவர்கள் அந்த ஷிமிரின் அருகே சாவதானமாக நடந்து சென்று அவன் தோள்களில் தனது இரண்டு கரங்களையும் வைத்து வெகு சாந்தமாக, அன்பு ஷிமிர், முஸ்லீம்கள் வழக்கத்துக்கு முரண்பட்ட முடியரசனை முகஸ்துதி செய்வது உன் போன்ற மூடர்களுக்கு முட்டாள்களுக்கு முறையாக தோன்றலாம். குடிகாரனுக்கு கொடியேந்தி வந்த உன்னை கொல்வதுதான் எனக்கு முறையாக தோன்றுகிறது. வீரர்களுக்கு துணை போவது வீரனுக்குரிய செயல் அல்ல. உளுத்தன் வாளை பிடித்து வாழ்வதை விட உத்தமனுக்கு வாளேந்தி சாவது மேல். நான் என்ன உன் கள்ளக்காதலியா? ஆசை வார்த்தைகளை கூறி ஆளை பதம் பார்க்கிறாய்? உன் ஆசை நாயகிக்கு கூற வேண்டிய பசப்பு வார்த்தைகளை ஆண்மகன் அலி மகன் அப்பாஸிடம் கூற உனக்கு வெட்கமாக இல்லை? துஷ்டனுக்கு துணை ஏற்பதை விட தூக்கு போட்டு சாவது மேல். தலை கொடுத்து யசீதுக்கு தலையாட்டி பொம்மையாய் போல் இருப்பதை விட தவசீலர் ஹுசைனுக்கு தலை கொடுத்து மடிவது மிக உயர்வு. அண்ணனுக்கு தம்பி துரோகம் செய்ய வேண்டுமா? அதை அரசாங்க தூது அரசன் ஆணை. சிங்கார மாளிகையாம், சிரியாவில் வாழ்வாம், சிறப்பான முடிவாம். இதை அறிவுள்ள நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? உன் போன்ற முட்டாள் அறிவு பற்றி பரிந்துரைக்க வந்து விட்டான். இனியும் ஒருமுறை உன் குதர்க்கம் பேசி வந்தாயானால் உன் குடலை உரிவு விடேன் என்று கூறி காரி அவன் முகத்தில் உமிழ்ந்தார் நமது அப்பாஸ் ஆலம்தார் அவர்கள். இத்தனை உயர்வான தம்பியை பெற்ற ஹுசைனார் இப்போது அவரை பிரிய மனம் கலங்கினார். ஏதும் செய்ய இயலாத ஏக தேவனின் ஏற்றமிகு நாடகத்தில் ஏக்க பெருமூச்சுக்கள் விடுவதை தவிர வேறு வழியில்லை. எனவே ஏதும் பேசாது இமாம் ஹுசைன் கலங்கிய நெஞ்சுடனும் கதங்கிய விழிகளுடனும் கதிகலங்கி நின்ற இமாமின் முன் தனது போர் உடைகளை தரித்தபடியே போர்க்கோளம் பூண்டு குதிரை மீது ஏறி இறுதி விடைபெற உறுதியுடன் நின்றார் அப்பாஸ்.
This audio was downloaded from tamilislamicmedia.com.